அன்பான சகோதரர்களே, இன்று சபைகளில் உள்ள தேவனின் ஆசாசிரம் தரித்தவர்களாகிய உங்களிடம் பேச கிடைத்த சிலாக்கியத்தினால் நான் தாழ்த்தப்படுகிறேன். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் ஒருமுறை சொன்னார், உலகம் சில சமயங்களில் பாலா பயமுறுத்தக்கூடிய இடமாக இருக்கலாம். சமூகத்தின் ஒழுக்க கட்டமைப்பு ஒரு அபாயமான வேகத்தில் கட்டவிழ்ந்து விடப்பட்டிருப்பது போல் தோன்றுகிறது. நம்மை கீழே இழுத்து தள்ளி அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவற்றுக்கு ஒருவரும் இளைஞரானாலும் முதியவரானாலும் அல்லது அதற்கு மத்தியில் இருப்பவர்களானாலும் விதிவிலக்கல்ல. ஆனால் நாம் விருத்தி அடைய தேவையில்லை. நாம் பாவத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெயிக்க முடியும். நாம் ஜெயிக்கக்கூடிய யுத்தம் இது. அப்படி செய்ய நமக்கு தேவையான கருவிகளை நமது பரலோக பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மள் அனைவரும் இளைஞர் மற்றும் முதியவர் தலைவர் மான்சனால் குறிப்பிடப்பட்ட யுத்தத்தால் தினமும் சந்திக்கப்படுகிறோம். நமது கவனத்தை திசை திருப்ப சத்ருவும் அவனது தூதர்களும் முயற்சிக்கிறார்கள். அவர்களது நோக்கம் நாம் கர்த்தருடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளிலிருந்து நாம் விலகி செல்லும்படிக்கு நம்மை ஊக்குவித்து நமது நித்திய சுதந்திரத்தை இழக்க செய்வதாகும். அவரது பிள்ளைகளாகிய பரலோக பிதாவின் திட்டத்தை அவர்கள் நன்கு அறிவார்கள், ஏனெனில் அது கொடுக்கப்பட்ட போது பரலோகத்தின் மகாசபையில் அவர்கள் நம்முடன் இருந்தார்கள். அந்த இருளின் மூடுபணி மனுபுத்திரனின் கண்களை குருடாக்கி இருதயங்களை கடினமாக்கி அவர்களை அழிக்கவும் வழி தப்பினவர்களாக்கவும் அகல பாதைகளில் போக செய்ய நம்மை ஏமாற்றி நமது பலவீனங்களையும் தளர்வையும் சாதகமாக்க முயற்சி செய்கின்றார்கள். நாம் எதிர்கொள்கிற எதிர்ப்புகள் இருந்தாலும் தலைவர் மான்சன் போதித்தபடி இது நாம் ஜெயிக்க இயல்கிற ஜெயிக்க போகிற யுத்தம். அப்படி செய்ய நமது தகுதியையும் உறுதியையும் கர்த்தர் நம்புகிறார். மிகவும் எதிரான சூழ்நிலைகளின் மத்தியிலும் தங்கள் யுத்தங்களில் ஜெயித்தவர்களின் எண்ணற்ற உதாரணங்களை வேதங்கள் கொண்டிருக்கின்றன. இந்த உதாரணங்களில் ஒன்று மார்மன் புத்தகத்தின் தலைவன் மொரோனி. இந்த அருமையான இளைஞனுக்கு நெப்பிய தேசம் முழுமையிலும் வாழ்வையே பிரச்சனையாக்கிய பிரிவினைகள் மற்றும் யுத்தங்கள் இருந்த சமயத்தில் சத்தியத்தை காக்கும் தைரியம் இருந்தது. தனது பொறுப்புகளை நிறைவேற்றும் புத்திசாலியாக அவன் இருந்தாலும் மரோனி தாழ்மையாகவே இருந்தான். அந்த சமயத்தில் அதுவும் பிற குணாதிசயங்களும் அவனை ஒரு அசாதாரண கருவியாக தேவனின் கரங்களில் இருக்க செய்தது. மரோனியைப் போல மனுஷர் யாவரும் இருந்தால் நரகத்தின் வல்லமைகளை அனைத்தும் என்றென்றைக்குமாய் தகர்க்கப்பட்டிருக்கும். பிசாசு மனுபுத்திரரின் பிள்ளைகளின் இருதயங்களின் மீது என்றும் வல்லமை கொண்டிருக்க மாட்டான் என ஆல்மா அறிவித்தார். மரோனியின் குணநலன்கள் தேவனிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவனது அதிக விசுவாசத்திலிருந்தும் தேவனின் குரலையும் அவரது தீர்க்கதரிசிகளையும் பின்பற்றும் உறுதியான தீர்மானத்திலிருந்தும் வந்தன. நமது வாழ்க்கையின் கெட்ட தாக்கங்களுக்கு எதிரான யுத்தத்தில் ஜெயிக்க நாம் அனைவரும் இன்று நம்மை தற்கால மரோனிகளாக உருவகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னை தற்கால மரோனியாக மாற்றிக்கொண்ட ஒரு உதவிக்காரனை எனக்கு தெரியும். இந்த இளைஞன் மிகவும் விசுவாசமிக்கவன் மற்றும் தன் பெற்றோர் மற்றும் சபை தலைவர்களின் ஆலோசனையை பின்பற்ற முயன்றான். அவனது இளம் வயதிலேயே அவனது விசுவாசமும் உறுதியும் சோதிக்கப்பட்டது. அவனது பள்ளியில் அவன் ஒருவனே சபை அங்கத்தினர். ஒரு நாள் அவன் தன் வகுப்பு தோழர்களிடம் சென்றபோது ஒரு கடினமான அசௌகரியமான சூழ்நிலையால் ஆச்சரியமடைந்தான். அவனது தோழர்கள் தங்கள் செல்போன்களில் ஆபாசம் படம் பார்த்து கொண்டிருந்ததாக என்னிடம் சொன்னான். அந்த சரியான நேரத்தில் எது முக்கியமென இந்த இளைஞன் முடிவு செய்ய வேண்டியிருந்தது, அல்லது அவனது பிரபலம் அல்லது அவனது நீதி. பின்வந்த சில நொடிகளில் அவன் தைரியத்தால் நிரப்பப்பட்டு அவர்கள் செய்வது சரியில்லை என தன் நண்பர்களிடம் சொன்னான். மேலும் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை அவர்கள் நிறுத்த வேண்டும் அல்லது அவர்கள் அதற்கு அடிமை ஆவார்கள் என சொன்னான். அவனது வகுப்பின் அநேகர் அவனது ஆலோசனையை கேலி செய்து அது வாழ்க்கையின் ஒரு பகுதி, அதில் எந்த தவறும் இல்லை என்றார்கள். எனினும் அந்த இளைஞர்களில் ஒருவன் அந்த ஆலோசனை கேட்டு தான் செய்வதை நிறுத்த முடிவு செய்தான். அந்த உதவிக்காரனின் உதாரணம் அவனது வகுப்பு தோழர்களில் ஒருவனிடமாவது ஒரு நேர்மையான தாக்கம் ஏற்படுத்தியது. சந்தேகமின்றி அந்த தீர்மானத்தின் நிமித்தம் அவனும் அவனது நண்பனும் கிண்டலையும் துன்புறுத்தலையும் சந்தித்தனர். மாறாக அவர்கள் ஆல்மா தன் ஜனத்துக்கு சொன்ன புத்திமதியை பின்பற்றினர். துன்மார்க்கரிடமிருந்து பிரிந்து விலகி வந்து அவர்களுடைய அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள். இளைஞர்களின் பலனுக்காக சீட்ரேட்டில் பிரதான தலைமையிடமிருந்து சபையின் இளைஞர்களுக்கு பின்வரும் ஆலோசனை வருகிறது. நீங்கள் செய்யும் தேர்வுகளுக்கு நீங்களே பொறுப்பு. தேவன் உங்களை கவனிக்கிறார். உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் கூட சரியில்லாதவற்றில் தங்கள் சுயாதீனத்தை பயன்படுத்தாவிட்டாலும் நல்ல தேர்வுகளை செய்ய உங்களுக்கு உதவுவார். தேவனின் சித்தத்துக்கு கீழ்ப்படிவதல் நீங்கள் தனியாக நிற்க வேண்டியிருந்தாலும் உறுதியாக நிற்க ஒழுக்க தைரியம் கொள்ளுங்கள். நீங்கள் இதை செய்யும் போது பிறர் பின்பற்ற நீங்கள் ஒரு உதாரணம் ஏற்படுத்துகிறீர்கள். சத்ருவின் நோக்கம் எல்லா ஜனங்களையும் அவனைப் போலவே துர்பாக்கியவான்களாக்குவது என்பதால் நமது வாழ்நாள் முழுவதும் தீமைக்கு எதிராக நல்லவர்களின் யுத்தம் தொடரும். சாத்தானும் அவனது தூதர்களும் நமது சிந்தனைகளை தடுத்து நம்மை பாவம் செய்ய தூண்டி நம்மை கட்டுப்படுத்த முயல்வார்கள். அவர்களால் முடிந்தால் நன்மையான யாவற்றையும் அவர்கள் கெடுப்பார்கள். ஆயினும் நாம் அனுமதித்தால்தான் அவர்களுக்கு நம் மீது வல்லமை இருக்கும் என புரிந்து கொள்வது அவசியம். அந்த அனுமதியை சத்ருவுக்கு கொடுத்து குழம்பி அளிக்கப்பட்ட நேகோர், கொரிகோர் மற்றும் சேரம் போன்ற அநேக உதாரணங்களை வேதங்கள் கொண்டிருக்கின்றன. இந்த அபாயம் குறித்து நாம் உஷாராக இருக்க வேண்டும். உலகத்தால் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் கோட்பாடுகளுக்கும் உண்மையான சத்தியங்களுக்கும் விரோதமான பிரபலமான செய்திகளாலும் குழப்பப்பட நாம் நம்மை அனுமதிக்கக்கூடாது. இந்த உலகத்தின் செய்திகளில் அநேகம் நமது சமூகம் பாவத்தை நியாயப்படுத்தும் முயற்சியை விட எதையும் குறிப்பிடவில்லை. முடிவில் அவைகள் நன்மையானவையா அல்லது தீமையானவையா என நமது கிரிகைகளின்படி நியாயம் தீர்க்கப்பட கிறிஸ்துவின் முன்பு நிற்க வேண்டும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த உலக செய்திகளை நாம் எதிர்கொள்ளும் போது சரியானதை தேர்வு செய்ய பெறும் தைரியமும் நமது பரலோக பிதாவின் திட்டம் பற்றிய திடமான அறிவும் தேவைப்படும். நாம் கர்த்தரையே நாடி நமது முழு நம்பிக்கையையும் அவரில் வைத்தால் நாம் அனைவரும் சரியானதை தேர்வு செய்ய பலனையும் பெற முடியும். ஆனால் வேதங்கள் கூறுவது போல நேர்மையான இருதயத்தையும் மற்றும் உண்மையான நோக்கத்தையும் கொண்டிருக்க வேண்டும். பின்பு கர்த்தர் தன் எல்லையில்லா இரக்கத்தினால் மற்றும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் சத்தியத்தை தெரியப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நீங்கள் எல்லாவற்றின் சத்தியங்களையும் அறிந்து கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவரால் பெற்றுக்கொண்ட இந்த அறிவு நமது சாட்சியை விட அதிகமானதில்லை. உலகத்திலிருந்து நாம் கேள்விப்படுகிற பிரபலமான செய்திகளை பொருட்டின்றி இந்த பிற்காலத்தில் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் போதனைகளை பின்பற்ற நமது விசுவாசத்தையும் உறுதியும் அது முன்னே தள்ளும். நம்மை தாக்கும் அவனது முயற்சிகளில் சத்ருவின் கோபமிக்க அன்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்க நமது சாட்சி கேடயமாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தில் இருக்கிற இருள் மற்றும் குழப்பத்தினோடு நம்மை வழி நடத்த வேண்டும். நான் ஒரு இளம் ஊழியக்காரனாக ஊழியம் செய்த போது நான் இக்கொள்கையை கற்றேன். ஒரு தூரத்தில் இருந்த மிக சிறிய சபை கிளையில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். பட்டணத்தில் இருந்த ஒவ்வொருவரிடமும் நாங்கள் பேச முயன்றோம். அவர்கள் எங்களை நன்கு வரவேற்றார்கள். ஆனால் அவர்கள் வசனங்களை விவாதிக்க விரும்பினார்கள் மற்றும் நாங்கள் போதித்தவை பற்றிய உறுதியான ஆதாரங்களை கேட்டார்கள். ஜனங்களுக்கு எதையாவது நிரூபிக்க நானும் எனது தோழனும் முயலும் போது ஒவ்வொரு நேரமும் தேவ ஆவி எங்களை விட்டு விலகியது. நாங்கள் முற்றிலும் வழி தவறி குழப்பமடைந்ததை நான் நினைவு கூறுகிறேன். நாங்கள் போதித்த சுவிசேஷத்தின் சத்தியங்களுடன் எங்களுடைய சாட்சிகளை பலமாக இணைக்க வேண்டும் என உணர்ந்தோம். அப்போதிலிருந்து எங்கள் முழு இருதயத்தோடும் நாங்கள் சாட்சி அளித்த போது பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வந்த ஒரு உறுதிப்படுத்தும் அமைதியான ஆவி அறையை நிரப்பியது. குழப்பத்துக்கோ விவாதத்துக்கோ இடமில்லாமல் போனதை நினைவு கொள்கிறேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷனின் உருக்கமான சாட்சியை குழப்புகிற, ஏமாற்றுகிற அல்லது திசை திருப்ப தகுதியுள்ள எந்த கெட்ட சக்தியும் இல்லை என நான் அறிந்தேன். இரட்சகர் தாமே போதித்தபடி நன்மைக்கு எதுவாக உலகத்தில் செல்வாக்கு ஏற்படுத்தும் திறமையை நாம் இழக்க செய்து கோதுமையைப் போல நம்மை புடைக்க சத்துரு விரும்புகிறான். அன்பான சகோதரரே, இன்று உலகம் முழுவதிலும் பரவி இருக்கின்ற குழப்பம் மற்றும் சந்தேக அலைகளின் நிமித்தம் நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பற்றிய சாட்சியை மிக கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் சத்தியத்தையும் நீதியையும் காக்கிற நமது திறமை மிகவும் அதிகரிக்கிறது. தீமைக்கு எதிரான அன்றாட யுத்தத்தில் நாம் ஜெயிப்போம். வாழ்க்கையின் யுத்தங்களில் வீழ்வதை விட போதகரின் தரங்களுக்கு பிறரை நாம் வழிநடத்துகிறோம். வேதங்களில் அடங்கியுள்ள போதனைகளின் பாதுகாப்பை காண நான் அனைவரையும் அழைக்கிறேன். வேதங்களில் காணப்படுகிற அறிவு மற்றும் ஞானத்துடன் தேவனில் தன் விசுவாசத்தையும் சத்தியம் பற்றிய சாட்சியையும் தலைவன் மொரோனி இணைத்தான். இந்த வழியில் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் அநேக வெற்றிகளையும் பெறுவான் என நம்பினான். உண்மையில் அதுதான் நடந்தது. நமது தற்போதைய தீர்க்க தரிசிகளின் ஞானமான வார்த்தைகளில் பாதுகாப்பை காண நான் அனைவரையும் அழைக்கிறேன். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் சொன்னார், தேவ ஆசாரியத்துவத்துக்கு நியமிக்கப்பட்ட நாம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். நாம் நமது தனிப்பட்ட தூய்மையை பராமரித்து நமது ஆசாரியத்துவத்தை கணம் பண்ணும்போது பிறர் பின்பற்ற நீதியான உதாரணங்களாகிறோம். அதிக இருள் நிறைந்த உலகினுக்கு ஒளியேற்ற உதவுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் பலன்களையும் வல்லமையையும் நம்ப நான் எல்லோரையும் அழைக்கிறேன். நமது கஷ்டங்கள், சவால்கள் மற்றும் சோதனைகளின் மத்தியிலும் கூட அவரது பாவ நிவர்த்தி மூலம் நமது காலத்தின் எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்க தைரியத்தையும் நாம் பெற முடியும். நம்மை ரட்சிக்க அவரது அன்பிலும் வல்லமிலும் நாம் நம்புவோமாக. கிறிஸ்து தாமே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் புரட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த சத்தியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.